வணக்கம் நேர்லே, இது தென்றல் வந்து உங்களை தீண்டும் நேரம். வாரம் தோறும் ஞாயிறுகளில் நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் வானொலியான தமிழ் தென்றல் இப்போது உங்களை தீண்டுகிறது. எல்லோரும் வணங்கும் இறைவனை வேண்டி இந்த நாள் உங்கள் பொன்னான நாளாக மாறட்டும் என்று வாழ்த்தி நிகழ்ச்சியை தொடங்குவோம்.
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். விவேகானந்தரின் கூட்டுக்கள், எவன் ஒருவனுக்கு தன்னிடத்தில் நம்பிக்கை இல்லையோ அவனே நாஸ்திகன். சுதந்திரமானவனாக இரு, எவரிடத்தும் எதையும் எதிர்பார்க்காதே. இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதே. என்னால் இயலாதென்று ஒரு நாளும் சொல்லாதே. நீ உறுதியுடன் இருந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றதாகி விடும். நீ அடிமையாக இருப்பது உனக்கு பொருந்தாது. எழுந்திரு, விழித்திரு, நின்று போகாது. நீ எதை செய்தாலும் அதன் பொருட்டு மனம், இதயம், ஆன்மா முழுவதையும் அர்ப்பணித்து விடு. தனி மனிதர்களின் நிலை உயர்த்தப்பட்டால் தேசமும் அதன் நிறுவனங்களும் உயர்வடைந்தே தீரும். தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி மூன்றும் வெற்றிக்கு இன்று அமையாதவை. இவை மூன்றுக்கும் மேலாக அன்பு இருக்க வேண்டும். மனிதனுக்கு ஏற்கனவே சென்றுள்ள பரிபூர்ண தன்மையை வெளிப்படுத்துவதுதான் கல்வியாகும். நன்றி, வணக்கம்.
இலக்கியச்சாரம் வழங்குபவர் வைத்திய கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு உருக்கமான கவிதை, மனதை உருக வைக்கும் ஒரு கவிதை, தமிழனின் வாழ்வுரிமை எங்கே. எழுதியவர் தமிழ்மணி திருமதி ஸ்ரீதரன், நூன்பர்க், ஜெர்மனி. வனங்கள் அழிந்தது, வாழ்வியல் மாறியது, வேதங்கள் ஒழிந்தது, சாவுகள் தொடர்ந்தது, வேதங்கள் பார்த்ததனால் வாதங்கள் வளர்ந்தது, வாதங்கள் வளர்ந்ததனால் நீதி பறிபோனது. இனி தமிழன் வாழ்வுரிமை எங்கனம் உயிர் வாழும். ஆனாலும் வானமும் இடியவில்லை, பூமியும் புதியவில்லை, வனங்கள் அழிந்தது, வாழ்வியல் மாறியது, வேதங்கள் ஒழிந்தது, சாவுகள் தொடர்ந்தது, வேதங்கள் பார்த்ததனால் வாதங்கள் வளர்ந்தது, வாதங்கள் வளர்ந்ததனால் நீதி பறிபோனது. இனி தமிழன் வாழ்வுரிமை எங்கனம் உயிர் வாழும். ஆனாலும் வானமும் இடியவில்லை, பூமியும் புதையவில்லை, காலமும் பகையானால் பாவிகள் நிலையானோ, உலகம் பாராது விழிமூடி கிடந்ததினால் ஊனங்கள் நாங்கள் என்று உண்மையில் உணர்ந்தோம். ஞானங்கள் உள்ள மனிதர் மண்ணிலே எங்குள்ளார், நியாயங்கள் வெல்லும் என்று சொன்னவர் எங்குள்ளார், தர்மம் இல்லையடா தமிழா, உந்தனுக்கு கர்மம் இல்லையடா, காலமும் பகையானதால் பாவிகள் நிலையானோம், உலகமும் பாராது விழிமூடி கடந்ததினால் ஊனங்கள் நாங்கள் என்று உண்மையில் உணர்ந்தோம். ஞானங்கள் உள்ள மனிதர் மண்ணிலே எங்குள்ளார், நியாயங்கள் வெல்லும் என்று சொன்னவர் எங்குள்ளார், தர்மம் இல்லையடா தமிழா, உந்தனுக்கு கர்மம் இல்லையடா, எத்திசை போனாலும் தமிழன் தடம் பதித்திருப்பார், அத்திசை தன்னில் தமிழன் அடிமையாய் கிடப்பான், சொத்துரிமை கேட்டு வழக்கு போட்டவனுக்கு வாதாடி வென்று கொடுக்க வக்கீல் கிடைப்பான், எமது வாழ்வுரிமை கேட்டு கொடிபிடித்து நடந்தும் இந்த வெளிநாட்டுக்காரன் சும்மாதானே கிடந்தான், எத்திசை போனாலும் தமிழன் தடம் பதித்திருப்பான், அத்திசை தன்னில் தமிழன் அடிமையாய் கிடப்பான், சொத்துரிமை கேட்டு வழக்கு போட்டவனுக்கு வாதாடி வென்று கொடுக்க வக்கீல் கிடைப்பான், எமது வாழ்வுரிமை கேட்டு கொடிபிடித்து நடந்தும் இந்த வெளிநாட்டுக்காரன் சும்மாதானே கிடந்தான், கடவுளே கடவுளே என்று கைப்பு கூப்பி கதறிய போதும் கருணை இல்லை என்று ஆனதுதான் கவலையடா, இனி மண்ணில் மனிதநேயம் ஒன்றே முக்கிய தேவையடா, பிறந்த காலம் அழுது வாழ்ந்தாலும் நிம்மதியாயிருந்தோம், நிகழ்கால வாழ்வதை சிறைச்சாலையில் துளைக்கின்றோம், எதிர்கால வாழ்வுரிமையை உலக தமிழரிடம் ஒப்படைக்கின்றோம், கடவுளே கடவுளே என்று கைப்பூப்பி கதறிய போதும் கருணை இல்லை என்று ஆனதுதான் கவலையடா, இனி மண்ணில் மனிதநேயம் ஒன்றே முக்கிய தேவையடா, பிறந்த காலம் அழுது வாழ்ந்தாலும் நிம்மதியாயிருந்தோம், நிகழ்கால வாழ்வதை சிறைச்சாலையில் துறைக்கின்றோம், எதிர்கால வாழ்வுரிமையை உலக தமிழரிடம் ஒப்படைக்கின்றோம். மிகவும் உருக்கமான கதை அல்லவா, கவிதை அல்லவா. அடுத்ததாக பூப்பெயரை பற்றி சில குறிப்புகள். தமிழுக்கு ஒரு தனி சிறப்புண்டு. பல வெளிநாட்டு அறிஞர்கள் தமிழை படித்து அதன் இனிமை உணர்ந்து தமிழ் புலவர்களாக தமிழர் அறிஞராக மாறிவிட்ட விந்தைதான் அது. இதை கூறும் போது 11 வெளிநாட்டவர்கள் தமிழ் அறிஞராக மாறிவிட்டார்கள். அவற்றில் பெஸ்கி மாமுனிவர், அதாவது வீரமாமுனிவர், கால்வெல் ஐயர், எலிஸ் ஐயர், கிரீன், ஜார்ஜ் ஹார்ட், சுசுமோ ஓனோ, பர்சிவல் ஐயர், போப் ஐயர், ரேனியஸ் ஐயர், வின்ஸ்லோ, கமில் ஸ்வெல்பில், பவர், ஃபெப்ரிசியஸ், பிலோசியாட், ஹென்ரிகஸ், மெக்லாஷன், நொபிலி, எப்ரேல், சீகன் பல்கர் என்று 19 பேர் தமிழ் அறிஞர்களாக வந்து விட்டார்கள். அவர்கள் தமிழை படித்து தானாகவே தமிழில் பெருமையை உணர்ந்து தமிழ் அறிஞர்களாக மாறிவிட்டு நூல்களும் எழுதியிருக்கிறார்கள். கோப்பையர் மிகவும் சிறந்த தமிழறிஞர். அவரது கல்லறையில் நான் இருக்கும் போது கோப்பையர் தமிழ் மாணவர் என்பது பொறிக்கப்பட வேண்டும் என்று எழுதியிருந்தார். அதன்படி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அவரது கல்லறையில் இப்படிப்பட்ட ஒரு பொறியீடு இருக்கின்றது. கனடாவில் பிறந்த போப்பையர் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அவரது குடும்பம் ஆங்கிலேய நாட்டுக்கு குடிவந்தது. 19வது வயதிலேயே தமிழ்நாட்டுக்கு அவர் கிறிஸ்தவ பாதிரியாக வந்தார். அந்த கடல் பயணத்தின் பொழுது தமிழை பற்றி படித்தார். அவ்வளவு அந்த 2 மாத கடல் பயணத்தின் போது அவ்வளவு கூர்மையாக தமிழ் கற்று அவர் சென்னையை வந்து அடைந்ததும் தமிழிலேயே பேசக்கூடியதாக இருந்தது. தூத்துக்குடியை சேர்ந்த பக்கத்தில் உள்ள சாயர்புரம் என்ற கிராமத்தை அவர் அடைந்தார். வெறு விரைவில் அவர் ஒரு தமிழ் அறிஞராக மாறினார். மேலும் சமஸ்கிருதம் தெலுங்கையும் படித்தார். அவர் செய்த செய்கைகளை பார்ப்போம். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் 1886. மேலும் நாலடியார் என்ற அறநூலையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அது 1893. ஆனால் அவருடைய மிகப்பெரிய சாதனை திருவாசகத்தை தமிழில் மொழிபெயர்த்தது. அப்போது அவருக்கு 80 வயது. 1900 அவர் திருவாசகத்தை படித்து மிகவும் உருகி போனார். திருவாசகத்துக்கு உருகாதார் உருகாதாரே என்பது அவருடைய கூற்று. அவரை பற்றி ஒரு சரவண பிள்ளை எழுதிய ஒரு கவிதையை கேளுங்கள். தெய்வ தமிழ் மறை செய் மெய்ப்பொருளை செந்தமிழ் பயிலாம் ஐந்தர் நன்குணர தீங்கி இனதாகி ஆங்கில மொழியில் பெயர்த்து இறுதி அளித்து பெருசை நிறுவினன் அன்ன பெயர் அறிஞன் யாரனை கூற்றதும் ஆங்கில நாட்டுக்கு அணியன ஒதி அருந்தமிழ் அணங்கை திருத்திய செவிலி தாயன வளர்க்கும் நேயமை குடையோன் கிறிஸ்துவ சமய குருத்துவ சீலன் போப்பென்னும் நாமம் புனைந்த நாவலனே. கோப்பையர் தமிழுக்கு செய்த தொண்டுக்கு ஈடு இணை இல்லை. அவரை தொடர்ந்து பல ஆங்கிலேயர்களும் தமிழுக்கு பெருந்தொண்டு ஆற்றியிருக்கின்றார்கள். இதுவரை நீங்கள் கேட்டது கோப்பையரை பற்றிய ஒரு கட்டுரையும் மற்றும் தமிழன் வாழ்வுரிமை எங்கே என்ற ஒரு கவிதையும். நன்றி, வணக்கம் நேயர்களே.
பனித்துளி அவளது குரலாகும். மகரந்த காட்டின் மான் குட்டி அவளது நடையாகும். அவளை ஒரு நாள் நான் பார்த்தேன், இதயம் கொடு என வரம் கேட்டேன். அதை கொடுத்தால் உடனே எடுத்தே சென்று விட்டாள். முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மனமாகும், மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும். மகரந்த காட்டின் மான் குட்டி அவளது நடையாகும்.
என்ன வித்தியாசம்? அமெரிக்கன் பேரண்ட்ஸுக்கு குழந்தைங்க அவங்க லைஃப்ல ஒரு பார்ட், அதாவது வேலைக்கு போறாங்க, கல்யாணம் பண்றாங்க, மாத்தி கல்யாணம் பண்றாங்க, டைவர்ஸ் பண்ணி வேற ரீமேரேஜ் பண்றாங்க, நிறைய அவங்க லைஃப்ல நடக்குது. அமெரிக்கன் பேரண்ட பொறுத்த அளவுல அவங்க லைஃப்ல நடக்கிற 40-50 விஷயத்துல குழந்தைங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனா இந்தியன் பேரண்ட பொறுத்த அளவுல குழந்தைங்க மட்டும்தான் அவங்களுடைய முழு வாழ்க்கையே, அவங்களுடைய முழு வாழ்க்கையே குழந்தைங்க மட்டும்தான். நான் ஒரு வார்த்தை சொல்றேன், இதை யாரும் மேரேஜ் சொல்ல மாட்டாங்க. தகராறு பண்ணி டைவர்ஸ் பண்ணலாமான்னு டெய்லி சண்டை போடுற புருஷன் பொண்டாட்டி கூட இந்தியாவில டைவர்ஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம், புள்ளேன்னு ஒண்ணு பிறந்துருச்சு, அதை ஆளாக்கிட்டு அப்புறமா நம்ம அத்துக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி வாழற புருஷன் பொண்டாட்டி இந்தியாவில ஜாஸ்தி. அவங்களால வாழவே முடியாது, நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், வாழறதுக்கு வழியே இருக்காது, பிடிக்கவே பிடிக்காது. உங்க ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த பிள்ளைங்களை ஆளாக்கிட்டு அப்புறமா நாம என்ன வேணாலும் வாழ்க்கையில முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு பொறுத்து போற தாய் தகப்பன் உலகம் முழுவதும் தேடினாலும், என் அருமை குழந்தைகளே, இந்தியாவின் பெற்றோர்களை போன்ற பெற்றோர்கள் உலகின் எந்த மூலையிலும் உங்களுக்கு கிடைக்க மாட்டார். இன்ஜினியரிங் காலேஜ் சேர்க்கணும், மெடிக்கல் காலேஜ் சேர்க்கணும், மெடிக்கல் காலேஜில் 60 லட்சம் ரூபாய் ஒரு சீட்டு, 80 லட்சம் ரூபாய் கேபிடேஷன் ஃபீ. 80 லட்சம் ரூபாய யார் கொடுக்கறா? பையன் தானா சம்பாதிச்சிருக்கானா 18 வயசுல? கழனி, காடு, நிலம், சொத்து, தாலி எல்லாத்தையும் வித்து பையனை மெடிக்கல் காலேஜில் படிக்க வைக்கணும், பொண்ணை மெடிக்கல் காலேஜில் படிக்க வைக்கணும், எப்படியாவது ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், எப்படியாவது இந்த பையனுக்கு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு தன் வாழ்வின் சகல சேகரிப்பையும் தியாகம் செய்யக்கூடிய பெற்றோர்கள் நீங்கள் உலகத்தின் வேறு எந்த மூலையிலும் பார்க்க முடியாது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சோ இது பெரிய விஷயம். அவங்க கனவுகளை நம்ம நிறைவேற்றணும், அவங்க ஏதோ ஒரு ஆசையில அவங்களை வளர்க்கறாங்க. சில சமயத்துல அப்பா அம்மாவுடைய போக்குல தப்பு இருக்கலாம், நான் வந்து பொய் சொல்ல விரும்பல. சில அப்பா அம்மா ரொம்ப கிரீடி, சில அப்பா அம்மா வந்து ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிள், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. தட் இஸ் டிஃபரெண்ட். பட் ஆவரேஜா 80% தே ஆர் வெரி மச் டெடிக்கேட்டட். உங்களுக்காக தான் அவங்க வாழ தயாரா இருக்கிறாங்க. சோ அவங்களுடைய கனவுகளை புரிஞ்சுக்கங்க, உங்களுடைய கருத்துக்களை அவங்களோட பேசுங்க. நான் உங்க பேரண்ட்ஸோட பேசுனா அவங்க குறைய சொல்லுவேன், இப்ப நான் சொல்ல முடியாது, குறை இல்லாம இல்ல பேரண்ட்ஸ் கிட்ட, ஆனா நான் இங்க பேசக்கூடாது. நான் அவங்க கிட்ட பேசும்போது அதை நான் பேசுவேன். வேணா உங்க அப்பா அம்மாக்கு சொல்லுங்க, சுகி சிவம் ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்னு பேசி இருக்கிறாரா யூடியூப்ல, அதை நீங்க போட்டு கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லுங்க. அதுல அவங்களுக்கு சொல்ல வேண்டிய குறையெல்லாம் நான் சொல்லி இருக்கிறேன். யூடியூப்ல போய் ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் பாசிட்டிவ் பேரண்டிங்னு போட்டு போய் சுகி சிவம் போடுங்க, ஒரு 10-15 பேச்சு வரும். அதை அவங்களை கேட்க சொல்லுங்க, நீங்க கூட கேட்காதீங்க, அவங்களை கேட்க சொல்லுங்க. அவங்களுக்கு சொல்ல வேண்டியது நான் சொல்லியிருக்கிறேன். தட் இஸ் டிஃபரெண்ட். ஆனாலும் நமக்காக வாழ்கிற அது மாதிரி ஒரு சிறந்த, நான் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு இன்சிடன்ட் சொன்னேன். ஒரு ஸ்கூல்ல இது நடந்தது, இது ராமகிருஷ்ண விஜயம் பத்திரிகையில வந்திருந்தது. 10th standard படிக்கிற பொண்ணு டிஃபன் பாக்ஸ் மத்தியானம் திறக்கிறா, சாப்பாடு கீழே கொட்டி போச்சு. அவ திறக்கும் போது கொட்டல, அவ திறந்து இப்படி வச்சிருக்கிறா, ஒரு பேப்பர் வச்சுட்டு அதுல டிஃபன் பாக்ஸ வச்சு சாப்பிட உட்காந்துருக்கா. ஒரு பையன் ஓடியானா தட்டி விட்டான், இந்த சாப்பாடு அப்படியே அந்த பேப்பர்ல கொட்டிடுச்சு. அந்த பொண்ணு ஒண்ணுமே சொல்லல, எடுத்து அந்த சாப்பாடை கொட்டின சாப்பாடை சாப்பிட்டுட்டான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க, எச்ச சோறு திங்கிறா, பிச்சை சோறு திங்கிறா, கேலி பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு கவலைப்படவே இல்லை, அந்த என்டையர் கிளாஸ் அவளை கேலி பண்ணிடுச்சு. அந்த பொண்ணு இப்ப தனியாயிட்டான். அவங்க டீச்சருக்கு தெரிஞ்ச ஒன்னு கூப்பிட்டு அந்த பொண்ணை கேட்கிறாங்க, ஏமா சாப்பாடு கொட்டி போச்சுன்னா நீ என்ன சொல்லிருக்கலாம்ல, நான் உனக்கு வேற சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருப்பேன்ல, கீழே விழுந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடணுமா, இப்ப கிளாஸே உனக்கு லேட்டா பண்ணது பத்தியா, எவ்வளவு பெரிய குரூப் ஆகி போச்சு, சரி சரி நீ அப்படி பண்ணிருக்க கூடாது என்ன கேட்டிருக்கலாம். அந்த பொண்ணு சொன்னா, சாரி டீச்சர், நீங்களே சொல்லி இருந்தாலும் நான் கேட்டிருக்க மாட்டேன், அந்த சாப்பாடு தான் சாப்பிடுவேன். டீச்சர் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க, பிரின்சிபால் கூட்டிட்டு போயிட்டாங்க. பிரின்சிபால் சொன்னார், என்னமா அது, உனக்கு சாப்பாடு விட்டு போச்சுன்னா சொல்லு, நான் பணம் கொடுக்குறேன், வேற சாப்பாடு வாங்கிட்டு சொல்றேன், நீ சாப்பிடலாம் இல்ல. சாரி சார், நீங்க பணம் கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன் சார், அதை தான் நான் சாப்பிடுவேன். நீ என்ன சொல்ற? அந்த பொண்ணு சொன்னா, நான் 8 மணிக்கு ஸ்கூலுக்கு வரணும்னா 4:30 மணிக்கு எங்க அம்மா எந்திரிச்சு எனக்கு சமைச்சு பேக் பண்ணி 7 மணிக்குள்ள ஒரு சாப்பாடும் ஒரு காயும் ஒரு டப்பால போட்டு கொடுக்கறாங்க. சார், எனக்கு 8 மணிக்கு நான் ஸ்கூல்னு சொன்னா 7:30 இருக்கணும்னு 4:30 எந்திரிச்சு எங்க அம்மா தயார் பண்ண சாப்பாட்டை கீழே கொட்டிட்டு வேற ஒரு சாப்பாடு சாப்பிட என்னால ஜென்மத்துக்கு முடியாது சார், நான் ஒருபோதும் அப்படி பண்ண மாட்டேன். என்னோட தாயோட உழைப்பை என்னால அலட்சியப்படுத்த முடியாது, என் தாயோட உழைப்பை என்னால அலட்சியப்படுத்த முடியாது. இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க சார், எங்க அப்பா பணக்காரர் இல்ல, ஒரு பெரிய பள்ளிக்கூடத்துல என்ன சேர்த்திருக்கிறாரு, ஆனா அவர் உண்மையில யார் தெரியுமா, கூலி, கைவண்டி இழுக்கிற கூலி. அவர் அவரு வேர்வை சொட்டி மூட்டையை தூக்கி போட்டு 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு படாத பாடுபடுவார். எங்க அப்பா அப்படி சம்பாதிச்சு 200-300 ரூபாய் எங்க அம்மாட்ட கொடுத்து அதுல அரிசி வாங்கி எங்க அம்மா கொடுக்கறாங்க. எங்க அப்பாவுடைய வேர்வை சிந்தி வந்த இந்த அரிசிய கொட்டிட்டு நான் சாப்பிட்டா அதை விட பெரிய பாவம் இந்த உலகத்துல வேற இருக்க முடியாது. எங்க அப்பாவுடைய வேர்வையை என்னால அலட்சியப்படுத்த முடியாது. மூணாவது அந்த பொண்ணு சொல்லுச்சு, இது மட்டும் இல்ல சார், ஒரு அரிசி விளையணும்னா வயல்ல மைசூர்காரன் தண்ணி விடல, காவிரியில இருந்து தண்ணி விடலன்னு என்ன கொதி கொதிக்கிறோம், இந்த தண்ணி வரணும். அந்த வயக்காட்டுல அந்த விவசாயி ராத்திரியில நின்னு அந்த வயல்ல நின்னு பம்பு வருது பள்ளி வருதுன்னு பார்க்காம தண்ணி கட்டி அதுல களை எடுத்து அறுவடை பண்ணி ஒவ்வொரு விவசாயியோட ரத்தத்தில இருந்து ஒவ்வொரு அரிசி மணி வருது சார், அதை தூக்கி நான் கீழே போட்டா இந்திய விவசாயிகள் எல்லோரையும் அவமதித்ததாக அர்த்தமாகிவிடும். அதனால் என்னால் ஒருபோதும் அப்படி செய்ய முடியாது. நீங்க ரொம்ப அழகா திங்க் பண்றமா, உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ரொம்ப வியக்கறனா, யூ கம் டு தி அசெம்பிளி, ஸ்கூல் அசெம்பிளிய கூட்டினாரு. அந்த பொண்ணை சொல்ல சொன்னார், அவ என்ன ஃபீல் பண்றாளோ அதை சொல்ல சொல்லி, யூ ஓன்ட் பிலீவ், அவ ஸ்கூல் பீப்புள் லீடராக அந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்டாள். இந்த ஒரே விஷயத்துக்காக அவ ஸ்கூல் பீப்புள் லீடராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் தவறுகள் செய்பவர்கள் தலைவர்களாக ஆகக்கூடாது, தேசத்தின் மீதும் பெற்றோர் மீதும் அக்கறை உடைய நேர்மையானவர்கள் தலைவர்களாக ஆக வேண்டும் என்பதற்கு அந்த பெண் ஒரு அடையாளமா விளங்கி. இதெல்லாம் சின்ன விஷயம் இல்லை, நீங்க லைஃப்ல சீரியஸா யோசிக்கணும். நீங்க நிறைய பெண் குழந்தைங்க வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ், எனக்கு ரெண்டு பேரும் பெண்கள், ரெண்டு பேரும் டாக்டர்ஸ், எனக்கு சன் கிடையாது. அந்த ரெண்டு பொண்ணு வழியா எனக்கு பேர வந்திருக்கிறான், இப்ப அதுவரை சமாச்சாரம், ஆனா ரெண்டு பேருமே எனக்கு பெண் குழந்தைங்க. இந்த பெண் குழந்தைங்களுடைய பெக்யூலியர் ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுபடியான விஷயம், டிவியில 10 பத்து விளம்பரம் வந்தா ஏழு விளம்பரம் என்ன விளம்பரம்? பத்து விளம்பரம் டிவியில வந்தா ஏழு விளம்பரம் என்ன விளம்பரம்? ஒரே நாளில் சிகப்பழ, ஒரே நாளில் ஒரு பொம்பளை பிள்ளை முகத்தை விட்டு மூடிடு, ஒரே நாளில் சிகப்பழகு மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே அப்படின்னு திறந்தா அது ஆறாவது நாள் ரோஜா பூ மாதிரி ஆயிடும். ஏமா இது நிஜமா முடியுமா? ஆறு நாள்ல யாரையாவது சிவப்பாக்க முடியுமா? இங்காது நான் அந்த கிரீம் கம்பெனிக்கு ஒரு லெட்டர் போட்டேன், டேய் முதல்ல உன் கிரீமை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பி அங்க யாரோ பொய்யுமா. இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, வெள்ளையா இருந்தாதான் அழகுங்கிறது ஒரு காலத்து மித்து, இப்ப அப்படி கிடையாது. ஒரே வார்த்தை சொல்லட்டுமா, வெள்ளையா இருந்தாலும் வெற்றி தான், கருப்பா இருந்தாலும் வெற்றி தான். வெள்ளையா இருந்து கமலஹாசன் ஹீரோவா இருந்தார், கருப்பா இருந்து ரஜினிகாந்த் ஹீரோவா இருந்தார், என்ன பண்ணுறது? உங்களுக்கா இன்னொன்னு சொல்றேன், வெள்ளையா இருந்து நாட்டை ஜெயிக்கலாம்னு ஜவஹர்லால் நேரு நிரூபிச்சாரு, கருப்பா இருந்து நாட்டை ஜெயிக்கலாம்னு காமராஜர் நிரூபிச்சாரு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த பெயிண்ட் அடிக்கிறது பெரிய விஷயமா? நம்ம கலர் மாட்டிக்கிறது பெரிய விஷயமா? அது ஒரு மித்து. அது வெள்ளையா இருந்தாதான் பெருமை, அது மாதிரி பர்சனாலிட்டியில ரொம்ப லாக் ஆகாதீங்க. ஏன்னா எல்லாரும் பர்சனாலிட்டி மாற்ற முடியாது. எல்லாருமே இந்த உலகத்துல இப்ப ஐஸ்வர்யா ராய்க்கு ஒரு மூக்கு ஒரு கண்ணுன்னா அதே மாதிரி எல்லாரையும் ஆக்கிட முடியுமா? முடியாது. ஏன் ஐஸ்வர்ய ராய கூட நீங்க வந்து சரியான கண்ணாடி வச்சு பார்த்தா ஒரே மேடு பள்ளமா, கவர்மெண்ட் ரோடு தார் ரோடு கூட மோசமா தான் இருக்கும்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
பெண்கள் வந்து என்னை தொடும் அவசத்தம் முத்தமிடும் பகலே போய்விடு இரவே.